தென்றல் டிசம்பர் 2010 இடையில் முள்ளோடி பகுதியில் பாசு ரமணன் அவர்கள் ஜி என் பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி எழுதியுள்ள ஒரு கட்டுரை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். பல்லாண்டு காலம் குருகுல வாசம் செய்த பயிற்சியாலும் அனுபவத்திறத்தாலும் இசை உலகின் ஜாம்பவான்களாய் பலர் கோலோச்சிக் கொண்டிருந்த காலத்தில் முறையான குருகுல பயிற்சி பெறாமல் சுயம்புவாய் கேள்வி ஞானத்தால் மட்டுமே தன்னை புடம் போட்டுக் கொண்டு உயர்ந்த இசை விற்பன்னர் கூடலூர் நாராயணசாமி பாலசுப்ரமணியம் என்னும் ஜி என் பாலசுப்ரமணியம். சங்கீத ரசிகரான ஜி வி நாராயணசாமி ஐயருக்கும் விசாலம் அம்மாளுக்கும் ஜனவரி 6, 1910 அன்று ஜி என் பி பிறந்தார். நாராயணசாமி ஐயர் தஞ்சை கும்பகோணம் பகுதிகளில் வசித்த போது திருமருகல் நடேச பிள்ளை, வேணுகானம் சரபசாஸ்திரி, திருக்கோழிக்காவல் கிருஷ்ணய்யர், திருப்பழனம் பஞ்சாபகேச சாஸ்திரிகள் போன்ற பல சங்கீத வித்வான்களுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். அந்த நட்பு ஐயர் சென்னைக்கு குடிபெயர்ந்த பின்னரும் தொடர்ந்தது. சென்னை ஹிந்து உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பணியில் சேர்ந்த நாராயணசாமி ஐயர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சபாவின் செயலராகவும் பொறுப்பு வகித்தார். பின்னர் மியூசிக் அகாடமியின் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி உறுப்பினராகவும் பணியாற்றினார். அள்ளிக்கேணியில் இருந்த அவரது வீட்டுக்கு அடிக்கடி பூச்சி சீனிவாஸ் ஐயங்கார், கோனேரி ராஜபுரம் வைத்தியநாத ஐயர், பல்லடம் சஞ்சீவராவ், மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை போன்றோர் வருவர், ஓய்வெடுப்பர், உரையாடுவர், பாடுவர். அடுத்த வீட்டில் வயலின் மேதே கரூர் சின்னசாமி பிள்ளை குடியிருந்தார். அங்கு பூதலூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், திருவையாறு சபை செய்யர் போன்றோர் வந்து செல்வர். இசைமயமான அந்த சூழலில் ஜி என் பி வளர்ந்தார். வித்வான்களின் தொடர்பாலும் அவர்கள் பாட கேட்டு வளர்ந்த ஞானத்தாலும் ஜி என் பியால் இளவயதிலேயே பல கிருதிகளை அடையாளம் கண்டு பாட முடிந்தது. குருகுலவாசம் செய்யாமலேயே சஹானா, செஞ்சுருட்டி என்ற பல ராகங்களை கண்டறிந்து பிழையின்றி பாட முடிந்தது. ஒரு குருவிடம் சென்று முறையாக பயிலாவிடனும் எனக்கு ஸ்வர ஞானம் சிறு வயதிலேயே கைகூடியது. இதற்கு காரணம் பெரியோர்களின் ஆசையே என்பார் ஜி என் பி. பள்ளியில் சேர்க்கப்பட்ட ஜி என் பி இசை நாடக போட்டிகளில் பல பரிசுகளை வென்றார். மகனுக்கு இருந்த இசை ஞானம் கண்டு தந்தை மகிழ்ந்த போதும் ஜி என் பி ஒரு இசைக்கலைஞராக வருவதை அவர் விரும்பவில்லை. இசைத்தொழில் நிச்சயமான வருமானம் இல்லாத தொழில் என்பதால் தன் மகன் பட்டதாரி வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதே சமயம் மகன் இசை கற்கவும் உதவினார். மதுரை சுப்பிரமணியர் ஜி என் பி வீட்டருகே குடியிருந்தார். அவரிடம் இசை கற்றுக்கொள்ள ஜி என் பியை அனுப்பினார். சில காலம் அவருடைய இசை நுணுக்கங்களை பயின்றார். ஒருமுறை அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரின் கச்சேரியை ஜி என் பி கேட்டார். அது முதல் அவரது தீவிர ரசிகர் ஆனார். அவரது பாணியையே பின்பற்றி அவரையே மானசீக குருவாக கொண்டு பாடத் தொடங்கினார். ஜி என் பியின் குரல் வளத்தையும் ஆர்வத்தையும் புரிந்து கொண்டு அரியக்குடி அவரை ஊக்குவித்தார். இசை பயிற்சியோடு தந்தையின் ஆசையையும் நிறைவேற்றும் முகமாக இன்டர்மீடியட் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்றார் ஜி என் பி. அப்போது அவருக்கு வயது 18. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடக்கும் வசந்த உற்சவ விழாவோடு சங்கீத உற்சவமும் நடக்கும். பிரபலமான வித்வான்கள் பலர் வந்து பாடுவார்கள். 1928 கச்சேரியில் பிரபல இசை மேதை முசிறி சுப்பிரமணியர் பாடுவதாக ஏற்பாடு ஆகியிருந்தது. ஆனால் அவரால் வர முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த விழா கமிட்டியினர் நேராக நாராயணசாமி ஐயர் இல்லத்திற்கு சென்று முசிறிக்கு பதிலாக ஜி என் பியை பாட அனுப்பி வைக்குமாறு வேண்டிக் கொண்டனர். அவ்வளவு பெரிய வித்வான்களும் வசிகளும் கூடிய சபையில் மகனை பாடச் செய்வது குறித்து நாராயணசாமி ஐயர் யோசித்தார். சுப்பிரமணிய ஐயர், ஏ கே ராமச்சந்திரன் போன்றோர் தொடர்ந்து வலியுறுத்தவே சம்மதித்தார். துடிப்பான இளைஞரான ஜி என் பியும் சற்று யோசித்தாலும் இறுதியில் ஒப்புக்கொண்டார். சுப்பிரமணிய ஐயர் வயலின் வாசிக்க புதுக்கோட்டை ராஜாமணி மிருதங்கம் இசைக்க ஜி என் பாலசுப்பிரமணியத்தின் முதல் கச்சேரி மயிலாப்பூர் கபாலி ஆலயத்தில் அரங்கேறியது. அதுதான் முதல் கச்சேரி என்பதே தெரியாத வண்ணம் பைரவி, சிந்தையமாம், அட்டானா, நீயிரங்காயனில் பந்துவராளி என தேர்ந்தெடுத்த கீர்த்தனைகளை அனாயாசமாக பாடி சபையினரின் பாராட்டை பெற்றார். அந்த வசந்த உற்சவம் அவரது இசை வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வந்தது. ஜி என் பியின் இசை வாழ்வில் இக்கச்சேரி பலமான அஸ்திவாரமாக அமைந்தது என்கிறார் ஜி என் பியின் நண்பரும் ரசிகருமான கே எஸ் முத்துராமன். இனிய குரல் வளத்தாலும் இறைவனருளாலும் என் முதல் கச்சேரி திருப்திகரமாக நிறைவேறியது. 3 மணி நேரம் பாடிய என்னை பெரியோர் பாராட்டினர். உறவினர்களும் நண்பர்களும் மகிழ்ச்சியோடு புகழ்ந்தனர் என்கிறார் அக்கச்சேரி பற்றி ஜி என் பி. அதைத் தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் வந்தன. குறிப்பாக திருமண கச்சேரி வாய்ப்புகள் அவரிடம் கச்சேரிக்கு தேதி கேட்டு நிச்சயம் செய்து கொண்ட பின்னே திருமணத்துக்கு நாள் குறித்தன. ஓய்வு நேரத்தில் கச்சேரிகள் செய்து கொண்டே பிஏ ஆனர்ஸ் ஆங்கில இலக்கியம் பட்டப்படிப்பில் சேர்ந்தார். அண்ணாமலை பல்கலையில் சில காலம் பயின்ற போது செட்டி நாட்டரசர் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் முன் பாடும் வாய்ப்பு கிட்டியது. ஜிஎன்பியின் இசையில் மயங்கிய அரசர் ஒரு வெள்ளித்தட்டு நிறைய வெள்ளிக்காசுகளை வைத்து பரிசாக அளித்தார். ஆனால் தொடர்ந்து அங்கேயே படிக்க இயலாமல் உடல் நலிவுற்றதால் சென்னை மாநில கல்லூரியில் சேர்ந்து பிஏ படிப்பை நிறைவு செய்தார். தொடர்ந்து பல கச்சேரிகள் செய்ததோடு தனக்கு கிடைத்த ஓய்வு நேரத்தில் சக கலைஞர்களும் முன்னோடிகளுமான அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர், டி என் ராஜரத்னம் பிள்ளை போன்றோரின் கச்சேரிகளுக்கும் சென்று ரசிப்பது அவரது வழக்கமாக இருந்தது. அழகான தோற்றமும் இனிய குரல் வளமும் ராஜ கம்பீரமும் கொண்ட ஜிஎன்பிக்கு திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பும் வந்தது. 1934 பாமா விஜயம் படத்தில் அறிமுகம் ஆனார். நாரதராக நடித்த அவர் அடுத்து சதி அனுசையா, வாசுபதத்தா, ருக்மாங்கதா போன்ற படங்களிலும் நடித்தார். 1940 சதாசிவம் தயாரிப்பில் வெளியான சகுந்தலை ஜிஎன்பியின் வாழ்வில் ஒரு திருப்பு முனையானது. மிருகாக்களுக்கு பேர் போன ஜிஎன்பி எம்எஸ் உடன் இணைந்து பாடிய பிரேமியில் மனமோகனாங்க அணங்கே போன்ற பாடல்கள் அந்த காலத்தில் பட்டி தொட்டி எங்கும் ஒழித்தன. பாமரரும் அவரது பாடல்களை ரசிக்க திரைப்படங்கள் வழிவகுத்தன. அவரது வெகுஜன செல்வாக்கு அதிகரித்தது. ஆனால் அவர் திரைப்படங்களில் நடிப்பவர் என்பதாலும், குருகுலவாசம் செய்து இசை கற்று அறியாதவர் என்பதாலும் பல முன்னணி கலைஞர்கள் கச்சேரிகளில் அவருக்கு பக்கவாதியம் வாசிப்பதை தவிர்த்தனர். ஆனால் விரைவிலேயே நிலைமை மாறியது. தனது இசை ஞானத்தால் மாற்றுக்கருத்து கொண்டவர்களையும் தன்பால் ஈர்த்து வெற்றி கண்டார் ஜிஎன்பி. மதுரை சுப்பிரமணிய ஐயர், வரகூர் முத்துசாமி ஐயர், மதுரை வேணுநாயக்கர் போன்றோர் மட்டுமே பக்கம் வாசித்துக் கொண்டிருந்த கச்சேரிகளில் பின்னர் மைசூர் சௌடையா, கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை, மாயவரம் கோவிந்தராஜ பிள்ளை, பழனி சுக்குடு, பாலக்காடு மணி போன்ற சங்கீத மேதைகள் வாசித்தனர். அதிலும் சௌடையாவும் ராஜமாணிக்கம் பிள்ளையும் ஜிஎன்பியின் குரலை கேட்டு மனம் உருகினர். மகா வைத்தியநாத சிவனுக்கு பிறகு அத்தனை இனிய குரலை ஜிஎன்பி ஒருவரிடம் மட்டுமே கேட்க முடிகிறது என்று பாராட்டினார் அக்காலத்தில் புகழ்பெற்ற சங்கீத மேதை தஞ்சை வைத்தியநாத ஐயர். பட்டு வேட்டி, பட்டு ஜிப்பா, பட்டு அங்கவஸ்திரம், நெற்றியில் செந்தூர பூட்டு, ஜவ்வாது வாசம், காதில் பளபளக்கும் வைரக்கடுக்கன் என அழகான கம்பீர தோற்றத்துடன் ஜிஎன்பி மேடைக்கு வந்து அமர்ந்தாலே சபை நிசப்தமாகிவிடும். மற்ற இசைக்கலைஞர்களுக்கு இல்லாத அளவிற்கு கூட்டம் கூட்டமாய் வந்து மக்கள் அவரது கச்சேரிகளை ரசித்தனர். அவர் கச்சேரியில் துக்கடா பாடல்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. கந்தர்வகான சிரோன்மணி என்று போற்றப்பட்ட ஜிஎன்பியின் தனித்துவமான குரலுக்கு சங்கீத விற்பனர்களும் தீவிர ரசிகர்களாக இருந்தனர். மதுரை மணி ஐயர் போன்ற ஜாம்பவான்கள் ஜிஎன்பி துக்கடாக்கள் பாடும் அழகில் மயங்கி திரும்ப பாடுமாறு கூறி கேட்டு ரசித்தனர். தோடி வாசிப்பதில் புகழ்பெற்ற டி என் ராஜரத்னம் பிள்ளை மைசூர் தசரா விழாவில் ஜிஎன்பியின் தோடி ஆலாபனையை கேட்டு வியந்து பாராட்டி தான் அணிந்திருந்த மோதிரத்தை அவர் விரலில் போட்டு சிறப்பு செய்தார். அந்த அளவுக்கு தோடியை மிகச் சிறப்பாக கையாண்டிருந்தார் ஜிஎன்பி. ஜிஎன்பி அடிக்கடி கச்சேரிகளில் பாடும் ராகங்கள் தோடியும் காம்போதியும். ஸ்ருதிபேதம் செய்வதில் அவருக்கு இணை யாரும் இல்லை. அவரது கச்சேரிகளில் ராகம் தானும் பல்லவிக்கு முக்கிய இடம் உண்டு. அங்க சேர்ச்சைகள் எதுவும் இல்லாமல் ஆற்றலுக்காக அமர்ந்து பாடுவதே அவரது பாணி. இதை அறியக்கூடியமிருந்து அவர் பின்பற்றினார். கச்சேரி பத்ததியை அறியக்கூடி ஏற்படுத்த அதற்கு மெருகூட்டி பாமரனும் ரசிக்கும் அளவுக்கு எளிமையாக்கினவர் ஜிஎன்பி தான். தேவையற்ற தலையாட்டல்கள், உருமல்கள், சேஷ்டைகள் அவர் கச்சேரியில் இருக்காது. ஒரே ராகத்தில் ஆலாவனையை கச்சேரிக்கு கச்சேரி மாற்றியோ அல்லது கீர்த்தனைக்கு கீர்த்தனை வேறு வேறாகவோ அவர் பாடுவார். ஆனால் அதில் கேட்பவருக்கு ராக குழப்பங்கள் எதுவும் இருக்காது. தாமதமேன் சுவாமி, புரோச்சேவா, மா ரமணன், ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே, கண்ணனே என் கணவன், ஜெயதி ஜெயதி பாரத மாதா, ராதா சமேதா கிருஷ்ணா, திக்கு தெரியாத காட்டில் போன்ற பாடல்களை பிரபலப்படுத்தியதில் ஜிஎன்பியின் பங்கு மகத்தானது. அழகாக பாடுவதோடு சிறப்பாக பாடல் இயற்றும் திறனும் அவருக்கு இருந்தது. பாடகர், பாடலாசிரியர், இசை ஆசிரியர் என்று பல துறைகளிலும் அவர் சிறந்து விளங்கினார். சதாசிவ பிரம்மேந்திரனின் புரூகி முகுந்தேதி பாடலுக்கு முதன் முதலில் மெட்டமைத்தவர் ஜிஎன்பி தான். அவர் அமைத்த மெட்டுக்களும் சங்கதிகளுமே இன்னும் பல கச்சேரிகளில் பாடப்படுகின்றன, பின்பற்றப்படுகின்றன என்பதே அவரது பெருமைக்கு சான்று. நாடெங்கும் பயணம் செய்து கச்சேரிகள் செய்த ஜிஎன்பியை பல சமஸ்தான அரசர்களும் போற்றி ஆதரித்தனர். திருவிதாங்கூர் எட்டயபுரம் சமஸ்தானங்களின் ஆஸ்தான வித்வானாக அவர் விளங்கினார். ஒருமுறை மைசூர் அரண்மனை தர்பாரில் நடந்த கச்சேரியில் தான் எழுதிய புரோச்சேவா கிருதியை ஜிஎன்பி அழகாக பாட கேட்ட மைசூர் வாசுதேவாச்சார் கண்களில் கண்ணீர் பெருக, இத்தனை அழகான இப்பாடலை நானா எழுதினேன் என்று ஆச்சரியப்பட்டாராம். இந்துஸ்தானி பாடகர் படே குலாம் அலிகான் ஜிஎன்பியின் பேர் தனி மதிப்பு வைத்திருந்தார். ஆந்தோழிகார் ராகத்தை அதே நேர்த்தியோடு பாட ஜிஎன்பியிடமிருந்து கற்ற படே குலாம் டில்லி, பம்பாய், கல்கத்தா போன்ற நகரங்களில் அதை பாடி, இதை நான் ஜிஎன்பியிடமிருந்து கற்றுக்கொண்டாடி கற்றுக்கொண்டபடியே பாடுகிறேன் என்று அறிவிப்பு செய்து ஜிஎன்பிக்கு கௌரவம் செய்தார். ஒருமுறை மயிலை ரசிகரஞ்சனி சபாவில் படே குலாம் அலிகானின் கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. ஜிஎன்பி முதல் வரிசையில் அமர்ந்து ரசித்துக் கொண்டிருந்தார். படே குலாமின் கியா கரூன் சஜனா ஆயே என்ற பாடலை தன்னை மறந்து ரசித்து கேட்டவர் அந்த பாடல் முடிந்ததும் நேராக மேடைக்கு சென்று படே குலாம் அலிகானின் காலில் விழுந்து வணங்கினார். ஆனால் அது ரசிகர்களாலும் மற்றவர்களாலும் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. ஜிஎன்பி எப்படி அவர் காலில் போய் விழலாம் என்று பல சர்ச்சைகளையும் தோற்றுவித்தது. ஆனால் நீங்கள் ஏன் இதற்கெல்லாம் கவலைப்படுகிறீர்கள், நான் வழங்கியது மிகப்பெரிய இசை திறனே என்று கூறி அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஜிஎன்பி. அகில இந்திய வானொலியில் இசை நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணியாற்றிய ஜிஎன்பி பல இசைக்கலைஞர்களுடன் இணைந்ததும் தனியாகவும் பாடி பல இசைத்தட்டுகளை அளித்திருக்கிறார். திருவனந்தபுரம் சுவாதி திருநாள் இசைக்கல்லூரி முதல்வராக பணிபுரிந்திருக்கிறார். 27 ஆண்டுகள் தொடர்ந்து அகாடமியில் பாடிய பெருமை உடைய அவருக்கு 1958 மியூசிக் அகாடமி சங்கீத கலாநிதி பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. எம் எல் வசந்தகுமாரி, எல் கிருஷ்ணன், டி ஆர் பாலசுப்ரமணியம், திருச்செந்தூர் ராமச்சந்திரன், தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் போன்ற திறமையும் ஞானமும் கொண்ட சிஷ்ய பரம்பரையினரை உருவாக்கி அளித்தார் ஜிஎன்பி. May 1, 1975 55 வயதில் காலமானார். இன்றும் அவரது வழிவந்த சுதா ரகுநாதன், சாருமதி ராமச்சந்திரன், யோகம் சந்தானம், டி பிரபாவதி போன்ற சிஷ்ய பரம்பரையினர் தங்கள் பாடல்கள் மூலம் அவரது பெருமையை உலகிற்கு பறைசாற்றி வருகின்றனர். உலகெங்கிலும் உள்ள அவரது இசை ரசிகர்களால் அவரது 100வது விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நன்றி. 20வது நூற்றாண்டின் சங்கீத மேதைகள் சுரா இணைக்கு சாதனையாளர்கள் முக்தா ஸ்ரீனிவாசன், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.